தமிழின் ஓசை இவன்தான், காற்று கலந்தவன் இவன்தான், என்றும் நம்மவன் இவன்தான், இசையின் அதிசயம் இவன்தான்.
பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் கல்வித்திறனை வளர்ப்பதற்கு இதோ உங்களுக்கானதோர் வரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை தடாகம் டிவியில் கல்வி தொடர்பான விடயங்கள் ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த விடயங்களை நீங்களும் காண தவறாதீர்கள். பிரவேசிக்க வேண்டிய இணையதள முகவரி www.thentamilosai.com.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பின் ரேடியோ மற்றும் தேன் தமிழ் ஓசை.
நண்பர்கள் மற்றும் தோழர்களுக்கும் அன்பான இனிய வணக்கங்கள். இப்பொழுது முதல் இணைந்திருக்கலாம் தேன் தமிழ் ஓசை மற்றும் ஃபின் ரேடியோவிலும் குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியோர். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் தோழி மின்ஹா. இன்றும் குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் நமது நண்பர்களின் திறமைகளோடு இன்றைய நிகழ்ச்சி வளம் பெற போகின்றது. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் இந்த குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒரு அழகான பாடலை கேட்டுவிட்டு வரலாம். குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சி வழியாக நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய வைபர் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ இலக்கத்திற்கு உங்களுடைய திறமைகளையும் உங்கள் ஆற்றல்களையும் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதில் நாங்கள் ஒலிபரப்ப காத்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எமது நண்பர்களுக்காக வரும் அறிவியல் தொகுப்புடன் இணைவோம். இதோ உங்களுக்கான இன்றைய அறிவியல்
குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் இந்த வார அறிவியல்.
இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் பல பேருக்கு தெரியாது. திருக்குறள், தொல்காப்பியம் போன்ற மிக பழமையான நூல்கள் பல 1000 வருஷம் கழிச்சு கூட நம்ம கிட்ட வந்திருக்கு. அப்புனா இந்த மாதிரி பல நூல்கள் பல காலகட்டத்தை கடந்து பல அரசுகளை தாண்டி அரசர்களை தாண்டி நம்ம கிட்ட வந்திருக்குன்னா அப்போ அதெல்லாம் எதுல எழுதியிருப்பாங்க, எப்படி எழுதியிருப்பாங்க? இத்தனாயிரம் வருஷம் கழிச்சு பல தலைமுறைகளை கடந்து நம்மிடம் வர நம் முன்னோர்கள் அதை காக்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் என நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. பிள்ளையார் சுழி போடுவதற்கு என்ன காரணம்? பழமையான குறிப்புகளை எதுல எழுதுனாங்க, எப்படி எழுதுனாங்க, இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்படி நிலைச்சிருக்குன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம பிள்ளையார் சுழி போடுவதற்கு காரணம் என்ன என்று பார்க்க போறோம். உலகில் உள்ள பல நாகரிகங்கள் பல விதமா குறிப்புகள் எழுதுனாங்க. எடுத்துக்காட்டுக்கு எகிப்து மக்கள் பேப்பரிஸ் அப்படின்ற மரத்தோட தண்டுல எழுதுனாங்க, சுமேரியன்ஸ் களிமண்ல எழுதுனாங்க, ஆனா நம்ம இந்தியால பனை ஓலையில எழுதிட்டு வந்திருக்காங்க. இப்போ இதை இந்தியான்னு சொல்றோம். திருக்குறள் தொல்காப்பியம்லாம் வந்தப்போ இந்தியான்னு ஒரு பேரே கிடையாது, முழுசாவே தமிழர்கள் இருந்த காலகட்டம் அது. இந்தியால கண்டுபிடிக்கப்பட்ட மிக பழமையான ஓலைச்சுவடி 2600 வருஷத்துக்கு முன் ஏற்றி இருக்கலாம்னு சொல்றாங்க. இதிகாசங்கள், புராணங்கள், வரலாறுகள் இவை அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த நம் முன்னோர்கள் உபயோகித்த பொருள் தான் பனை ஓலை. பெரும்பாலான குறிப்புகள் பனை ஓலையில தான் எழுதியிருக்காங்க. வெறும் சிறிய பகுதியே கற்களிலும் தகடுகளிலும் எழுதியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. நமக்குள்ள இப்போ ஒரு கேள்வி எழும், 1000 வருஷத்துக்கு முன்னாடி பனை ஓலையில எழுதினாங்கன்னா அது எப்படி இன்னைக்கு வரைக்கும் உடையாம இருக்கு, இல்லனா செல்லரிச்சு போகாம இருக்கு? இந்த கேள்வி நமக்குள்ள வர்றது இயல்பு. இது கூட தெரியாமலா அந்த காலத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்க தோணும். இங்கதான் நாம ஒரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். குறிப்புகளை எழுத பனை ஓலைகள் அல்லது பனை இலைகளை உபயோகித்தார்கள் என்பது நமக்கு தெரியும். பொராசஸ் அப்படின்ற பனை மர வகையை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள இலையையே குறிப்பெடுக்க உபயோகித்தனர். அந்த மரத்தோட இளமையான இலைகளை வெட்டி தண்ணியில அதை போட்டு கொதிக்க வச்சு பல நாட்கள் அதை காய வைப்பாங்க. அந்த இலைகள் காஞ்ச அப்புறம் பியூமிஸ் அப்படின்ற கல்லை வச்சு அதை பாலிஷ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணாதான் அந்த இலை எழுதுவதற்கு தகுதியான இலை என்றே கருதப்படுமாம். இப்போ நமக்கு எதுல எழுதுவாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு, எதை வச்சு எழுதுவாங்கன்னு இப்ப பாக்கலாம். இப்போ நீங்க பாக்குற பொருள் தான் அந்த காலத்துல எழுத யூஸ் பண்ண பேனா போன்ற எழுத்தாணி. சில எழுத்தாணிகள் ரெண்டு ஆப்ஷன் இருக்க மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கும். ஒன்னு எழுத பயன்படும், அது கூர்மையா இருக்கும். இன்னொன்னு கத்தி மாதிரி இருக்கும், அது பனை ஓலைகளை வெட்ட பயன்படும். நம்மளோட அடுத்த கேள்வி, எந்த இங்கு யூஸ் பண்ணிருப்பாங்க எழுதுவதற்கு அப்படின்னு தான் இருக்கும். டிபெட் மற்றும் சில மேற்கத்திய நாடுகள்ல இங்கு வச்சு எழுதுறத பழக்கம் வச்சிருந்தாங்க. பெரும்பாலான ஓலைச்சுவடிகள் இங்கு யூஸ் பண்ணாம தான் நம்ம நாட்டில் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி எழுதுனாங்கன்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழும். இங்கு யூஸ் பண்ணி எழுதுனா அதை ஈஸியா அழைச்சிடலாம், இல்லனா திருத்தி வேற மாதிரி கூட வார்த்தையை போட்டுக்கலாம். இதனால ஒட்டுமொத்த வரலாறே மாறும் அபாயம் இருக்கு. ஆனா இங்கு இல்லாம எழுத்தாணியில அப்படியே ஒரு பனை ஓலை மேல எழுதுனா அதை ஆல்டர் பண்ண முடியாது, அதாவது திருத்தி எழுத முடியாது. அப்படி திருத்தி எழுதினாலும் நம்மளால எப்போ அதை எழுதுனாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம இங்கு யூஸ் பண்ணி எழுதுனா மனிதர்கள் அதை டச் பண்ண பண்ண அதில் உள்ள எழுத்துக்கள்லாம் அழிஞ்சிடும். ஆனா இங்கு இல்லாம எழுதுறது பச்சை குத்தன மாதிரி அழியவே அழியாம அப்படியே இருக்கும். நம்மளோட அடுத்த கேள்வி, இவ்வளவு வருஷம் கழிச்சு எப்படி இந்த பனை ஓலை நம்ம கையில எந்த டேமேஜும் ஆகாம அப்படியே இருக்கு? பனை ஓலையில எழுதுனதுக்கு அப்புறம் அந்த இலை ஃபுல்லா மஞ்சள் மற்றும் சில மூலிகை செடிகளை வச்சு அந்த ஓலைச்சுவடி மேல ஃபுல்லா தடவிடுவாங்க. இப்படி பண்றதால எந்த விதமான பூச்சியோ இல்லனா செல்லரிப்போ ஏற்படவே ஏற்படாது. இதனால தான் இன்னைக்கு கூட இந்த ஓலைச்சுவடிகள் இன்னும் அப்படியே இருக்கு. எழுதப்பட்ட இந்த பனை ஓலைகளை ஒன்னா மூங்கில் கயிறு கொண்டு கட்டுவாங்க. இப்படித்தான் அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்ட விதம். நாம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இன்னொன்னு இருக்கு. இந்த ஓலைச்சுவடிகள் எழுதப்பட்டிருக்கும் மொழி பெரும்பாலானவை தமிழ் மொழி என்றே கூறப்படுகிறது. சமஸ்கிருதம் ஆங்காங்கே காண கிடக்கிறது என்றும் சொல்றாங்க. மற்றொரு மிக முக்கியமான விஷயம், நாம அவசியம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. ஓலைச்சுவடிகள்ல நம்மளால சில சிம்பிள்ஸ் பார்க்க முடியுது. ஓலைச்சுவடி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில சிம்பிள் போட்டிருக்காங்க. அது என்னன்னு நாம கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா அது இன்னைக்கு நாம போடுற பிள்ளையார் சுழின்னு தெரியுது. தமிழ் எழுத்து ஊ போட்டு அதுக்கு கீழே ரெண்டு கோடு போட்டா அதுதான் பிள்ளையார் சுழி. இந்த பிள்ளையார் சுழியை தான் அந்த காலத்துல ஓலைச்சுவடிகள் எழுதுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த காலத்து முறையை தான் நாம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம்னு தெரியுது. ஆனா எதுக்கு ஓலைச்சுவடிகள்ல இந்த சிம்பிள்ஸ் போட்டாங்க? அதுக்கான விடை ஒரு பனை ஓலை எழுதுவதற்கு தகுந்த இல்லையா என்பதை தீர்மானிக்கவே அப்படி பண்ணியிருக்காங்க. இன்னும் டீடைலா சொல்லணும்னா, ஒரு சுழி போட்டு ஒரு வளைவு போட்டு கீழே ரெண்டு கோடு போட்டும் கூட அந்த இலை கிழியாமல் விரிசல் விழாமல் இருந்தால் அது எழுதுவதற்கு தகுதியான இலை அப்படின்னு கருதப்படும்னு சொல்றாங்க. ஒரு இலை எழுதுவதற்கு தகுதியானதா இல்லையா என்பதை அறியவே பிள்ளையார் சுழியை போட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே விடை கிடைச்சிடுச்சு. நாம இப்போ கன்க்ளூஷன் வரலாம். பழங்காலத்தில் நம் முன்னோர்கள் எழுத பயன்படுத்திய இலை பனை இலை, எழுத பயன்படுத்தப்பட்ட பொருள் எழுத்தாணி. இங்கு வச்சு எழுதாததற்கு காரணம் காலத்தால் அந்த எழுத்து அழியாமல் இருக்கவும் மற்றும் எழுதப்பட்ட ஓலைகளில் யாரும் திருத்தம் ஏற்படுத்தாமல் இருக்கவும் தான். அன்றைக்கு அவர்கள் ஓலைச்சுவடிகளில் பிள்ளையார் சுழி போட காரணம் எழுதப்பட வேண்டிய ஓலையின் தரத்தை அறிய மட்டுமே, மூட நம்பிக்கையால் அல்ல. இது எல்லாத்தையுமே நாம பார்த்துட்டோம், விடையும் தெரிஞ்சிருச்சு. நாம இந்த விடைகளை அனைவருக்கும் கடத்த வேண்டும். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தலைமுறை மட்டும் இல்லாம எவ்வளவு தலைமுறை ஆனாலும் நம் முன்னோர்கள் இயற்றிய அருமையான நூல்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் படிச்சு நாம பின்பற்றுவோமான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா சமுதாயம் அப்படி மாறி இருக்கு. இப்படி ஒரு சமுதாயத்தை ஒழுக்கமான சமுதாயமாக மாற்ற நம்மால் மட்டுமே முடியும். நம் ஒற்றை விரலால் அது முடியும். நம் தேடல் தொடங்கி இனிதே நிறைவு பெறுவது எப்போது என பதில் கூற ஒருவர் மட்டுமே உண்டு, காலம் மட்டும்தான்.
குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் இந்த வார அறிவியல்.
கொண்டிருப்பது
ஃபின் ரேடியோ மற்றும் தேன் தமிழ் ஓசை.
அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் கல்வி திறனை வளர்ப்பதற்கு இதோ உங்களுக்கானதோர் வரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை தடாகம் டிவியில் கல்வி தொடர்பான விடயங்கள் ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த விடயங்களை நீங்களும் காண தவறாதீர்கள். பிரவேசிக்க வேண்டிய இணையதள முகவரி www.thentamilosai.com.
அறிவியல் தொகுப்போடு இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியில் நமது வானொலி மாமா தருகின்ற கதை நேரம் அடுத்ததாக வரப்போகின்றது. உங்களுக்கும் ஏதாவது ஒரு கதைகள் தெரியுமல்லவா? அந்த கதைகளை எங்களுக்கு பதிவு செய்து அனுப்பி வையுங்கள். நாங்களும் இந்த நிகழ்ச்சியில் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்த வாரமும் நம்மளுக்கு வானொலி மாமா ஒரு அழகான கதை தொகுப்பில் வந்திருக்கிறார். இன்றைய நாள் என்ன கதையாக இருக்க போகின்றது என்பதை கேட்க போகிறோம். இன்றைய வானொலி மாமா கதை பகுதியில் இருந்து எமது வானொலி மாமா நிலாபதி எனும் வலைப்பூங்காவில் இருந்து இன்றும் ஒரு அழகான கதையை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். அந்த கதைகளில் படிப்பினைகளையும் மற்றும் அனுபவங்களையும் இந்த கதை வழியாக அறிந்து கொள்ளலாம். சரி, வானொலி மாமா கதைக்குள் போகலாமா?
ஃபின் ரேடியோ மற்றும் தேன் தமிழ் ஓசையின் வானொலி மாமா தரும்
கதை நேரம்.
வணக்கம் வணக்கம், தேன் தமிழ் ஓசை மருமக்கள் மாலை வணக்கம். மீண்டும் வானொலி மாமா மருமக்கள் மார்க்காக மிக அழகான ஒரு கதையோட வந்திருக்கின்றேன். இந்த கதையினுடைய தலைப்பு வந்து அச்சம் தவறு. அன்பு மருமக்கள் மாறி பழமை போல இந்த மாமா சொல்லி வர்ற கதைகள் எல்லாம் என்ற மாமா கதை எழுதி வருகின்ற கதை பூங்காவில் இருந்தால் இந்த கதையை நான் எடுத்திருக்கிறேன். எனவே அந்த வலைப்பூங்காவை போய் பாருங்கள், பார்த்து கதைகளை வாசித்து மகிழுங்கள். வாழ்ந்த மாமா சொல்லி வர்ற கதைகள் எல்லாம் வந்து www.thentamilosai.com என்ற இணையதளத்திலும் www.finradio.no என்ற நோவை இணையதளத்திலும் வெளியாகுகின்றது. எனவே கேட்டு மகிழ்கள். என்ன, அது மட்டுமல்ல, நோர்வே நாட்டில் வந்து கணினி வழியாக அரசு அங்கீகாரம் பெற்று 24 மணித்தியாலமும் பல்வேறு மொழிகளில் ஒளிபரப்பாக்கி வருகிறது. அதில் தினமும் மாலை 6 மணியில இருந்து 12 மணி வரையும் தமிழ் ஒளிபரப்பானது மிக கம்பீரமாக கணினி வழியாக நோர்வே நாடெங்கும் ஒளிபரப்பாகிறது. அது மட்டுமல்ல, www.thentamilosai.com என்ற இணையதளத்தில் வந்து தேன் தமிழ் தடாகம் என்ற தொலைக்காட்சியும் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சிவான் மாமா நடத்தி வருகிறார். அதை பார்த்து மகிழுங்கள். இப்பொழுது வாழ்வு மாமா ஒரு அழகிய கதையோடு வந்திருக்கின்ற கதையுடைய தலைப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அச்சம் தவறு. அச்சம் தவறு ஆண்மை விலகுகின்ற பாரதியாருடைய வைர வரிகளோடு இந்த கதை ஆரம்பிக்கிறது. அஞ்சினவனுக்கு சதா மரணம், அஞ்சா நெஞ்ச தாடவனுக்கு ஒரே மரணம். அவளை மிசை பிறந்தவர்கள் துஞ்சுவர் என்று அங்கிருந்தும் சாதலுக்கு அஞ்சும் மனிதரைக் கண்டால் நான் புன்முறுவல் செய்தேன் என மகா அலெக்சாண்டர் சொல்லுவார்கள். என்ன, இப்ப அந்த அச்சம் தவறு என்ற ஒரு தலைப்பில் தான் மாமா கதை சொல்ல வருகிறேன். உங்களை போல ஒரு சின்ன மருமகன் ஒருவன் விளாங்கா பறிப்பதற்காக மர விளாங்கா மரத்தில் ஏறி உச்சிக்கு போயிட்டான். விழாங்கா பறிச்சிருந்த பொழுது திடீரென்று அந்த உச்சனை கொப்பு வந்து முறிந்து விழுந்தது முறிந்தது. உடனே என்ன செய்தான் தக்கன் அந்த மருமகன் பக்கண்டு பாஞ்சி இன்னொரு கொப்பை தாவி பிடிச்சி அதை தூக்கிக்கிட்டே இருந்தான். ஆனால் கீழே பார்த்தா பயங்கரம் கொஞ்சம் உயரமாக இருந்தது, பயம் வந்தது. அப்போ அவன் கத்திக்கொண்டு அழறிக்கொண்டு தொங்கியபடி அழறிக்கொண்டு தான் என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க என்று. அந்த வழியால் ஒரு வயோதிகர் கிழவன் போயிருக்கிறார். அந்த கிழவன் என்ன செய்யிருக்கிறார், கீழே குனிந்து கண்ணை எடுத்து தெரிஞ்சிருக்கிறார். அப்போ இவன் என்ன சொன்னான், என்ன பெரியவரை நான் என்ன காப்பாற்ற சொன்னால் நீங்கள் கண்ணை எறிவீங்கன்னு. திருப்பி வந்த முதியவர் வந்து இன்னொரு கண்ணை எடுத்து தெரிஞ்சாங்க. அந்த மருமனுக்கு கோபம் வந்துட்டு என்ன டக்குன்னு தாவி பிடிச்சி இன்னொரு கூப்பிட்டு போயிட்டாங்க. போய் போயிட்டு அதில் பார்த்தோங்க இருக்கும்போது இந்த முதியவர் வந்து மீண்டும் இன்னொரு கல்லை எடுத்து அவருக்கு இருந்தாங்க. மரமனுக்கு பயங்கர கோபம் வந்தது. சடசடந்து மற்ற கொப்புகளுக்கு பாஞ்சி கீழ இறங்கி வந்து முதியவரை பேசினார். முதியவரை உமக்கு மூளை இருக்கிறதா, நான் ஆபத்தில் தொங்கிக்கின்றிருக்கிறேன், பயத்தில் தொங்கிக்கின்றிருக்கிறேன், நீங்கள் எனக்கு கல்லை விட்டுறீங்க கொள்ள பார்க்குறீங்க. அப்போ அந்த முதியவர் சிரித்துக்கு அமைதியாக சொன்னார், நான் உனக்கு உதவிதானப்பா செய்தேன், நான் கல்லை எரிஞ்சதால் உனக்கு ஆத்திரம் வந்தது, அதனால் என்ன அடிக்க வரும்னு சொல்லி அந்த ஆத்திரத்தில் உனக்கு துணிவு வந்தது, அந்த துணிவால் கொப்புக்கு கொப்பு நீ மாறி பாஞ்சி கீழே வந்து இப்போ என்னோட சண்டை பிடிக்கிறார். ஆக உனக்கு துணிவை தந்தது நான் அறிந்த தக்கல். அருமையான கதை மறுபக்கம். ஓ, நமக்கு எப்பொழுதும் பயம் வரும்போது டக்கர் துணிவு வர வேண்டும், துணிவு வந்தால் பயம் தானாக போய்விடும். அதைத்தான் மகா அலெக்சாண்டர் கிரேட் அலெக்சாண்டர் சொன்னார் வந்து, துஞ்சுதலுக்கு அஞ்சும் மனிதரை கண்டு புன்முறுவல் செய்வேன் நான் என்று. ஒருபோது நாங்கள் பயம் வந்தால் பயப்படக்கூடாது, அதை கண்டு நாங்கள் அலறக்கூடாது. துணிவே துணை, உடனடியாக மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அதான் இந்த நான் இன்றைக்கு சொல்ல வந்த கதை. எனவே எப்பொழுதும் துணிவாய் இருங்கள், துணிவே உங்களுக்கு துணை. அந்த துணை வேணும் என்று இறைவனிடம் மன்றாடுங்கள். நல்ல பிள்ளைகளாக வாழ்ந்து வாழ்க்கையில் வெற்றிகளை பெறுங்கள். என்ன துணிவே துணை, அச்சம் தவறு. அருமையான கதை என்ன மருமக்கள் மாறி, மீண்டும் ஒரு அழகிய கதையோடு வானொலி மருமக்கள் மாறை நான் மீண்டும் சந்திப்பேன். அதுவரையும் இங்கித வந்தனம் சொல்லி விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய வானொலி மாமா பேசாலி தாஸ்.
மற்றும் தீட்டமுள்ள ஓசையின் வானொலி மாமா தரும்
கதை நேரம் மீண்டும் இணைந்திருக்கிறோம் குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியோடு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மரவழி பரப்பு கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது எங்களுடைய இணையதளத்துக்கு சென்று குட்டி ஸ்பெஷல் நிகழ்ச்சியை சொடுக்கி கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் நம் நோர்வே நண்பர்களுக்காக பல மொழிகளில் பாடல்கள் வழங்குகிறோம். இன்றும் அதே போல ஒரு அழகான பாடலை கேட்க போகிறோம். இது நம் நோர்வே நண்பர்களுக்காக.
இந்த வாரத்திற்கான நோர்விஜன் பாடல்
Ser du står alene Har alle glemt at det plass til flere Vi skal samme vei Når vi står sammen vi bedre Om du har lyst, har du lov Du kan bli med Trenger jeg å si mer Kom, heng deg på
Åpne øynene mine Tenk å ha en venn som deg
நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மற்றும் ஓர் அழகான பாடல். அதுவரை உங்களிடமிருந்து இங்கித வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி மின்ஹா. வணக்கம் உறவுகளே, பபாய்.
Thank you. ஓசையின் இணையதளம் உங்களின் இதய இசைத்தளம். இதய இசைத்தளம்.
அன்பான பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் கல்வி திறனை வளர்ப்பதற்கு இதோ உங்களுக்கானதோர் வரம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5 மணி தொடக்கம் 6 மணி வரை தடாகம் டிவியில் கல்வி தொடர்பான விடயங்கள் ஒளிபரப்பப்படுகின்றது. இந்த விடயங்களை நீங்களும் காண தவறாதீர்கள். பிரவேசிக்க வேண்டிய இணையதள முகவரி www.தேன்தமிழோசை.com.